அத்தியாயம் 3 ஆத்ம பரிசோதனை. நவீன விஞ்ஞானம் ஜட உடலின் இயக்கத்தை புரிந்து கொள்வதில் முன்னேறி உள்ள போதிலும் உடலை இயக்கும் ஆன்மீக பொறியை ஆராய்ந்து அறிவதில் போதிய கவனம் செலுத்துவதில்லை. உலக புகழ்பெற்ற இருதய மருத்துவரான வில்ஃப் ரெட்ஜி பிக்கலே ஆத்மா என்பது என்ன, அக்தி எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டறிய முறையான ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்று கூறியதாக மாண்ட்ரில் கெசட் பத்திரிகையில் வெளிவந்த செய்தியும் மருத்துவர் பெக்கலோவின் தேடலுக்கு சில புரோபாதர் எழுதிய கடிதம் கீழே தரப்பட்டுள்ளது. ஆத்ம விஞ்ஞானத்தை பற்றிய உறுதியான வேத சான்றை வழங்குவதோடு ஆத்மாவை விஞ்ஞானபூர்வமாக அறிந்து கொள்வதற்கான நடைமுறை வழியும் சில புரோபாதர் இங்கு தெரிவிக்கிறார். மாண்ட்ரில் கெசட்டின் தலைப்புச் செய்தி: ஆத்மாவை அறிந்து கொள்ள விரும்பும் இதய அறுவை சிகிச்சை மருத்துவர். உடலில் ஆத்மா இருப்பதையும் அது மரணத்தின் போது உடலை விட்டு செல்வதையும் தான் நம்புவதாக கூறிய உலக புகழ்பெற்ற கனடாவின் இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் மத அறிஞர்கள் இதை பற்றி மேலும் அதிகமாக கண்டறிய வேண்டும் என்று கூறியுள்ளார். டொரண்டோ நகரின் பொது மருத்துவமனையின் இதய அறுவை சிகிச்சையின் பிரிவின் தலைமை மருத்துவராக உள்ள வில்ஃபர்ட் ஜி பிகலோ ஆத்மா இருப்பதில் நம்பிக்கை கொண்டவன் என்ற முறையில் அக்து என்ன என்னும் புதிரை கண்டறிவதற்கான நேரம் தற்போது வந்துவிட்டது என்று கூறியுள்ளார். மரணத்தின் சரியான தருணத்தை வரையறுப்பதில் உள்ள பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக கூடிய எசக்ஸ் கவுண்டி மெடிக்கல் லீகல் சொசைட்டியின் எக்ஸஸ் கவுண்டி மெடிக்கல் லீகல் சொசைட்டி உறுப்பினரின் பிகலவும் ஒருவர். மரணத்தை நெருங்கிவிட்ட சிலர் தங்களது இதயம் உட்பட இதர உறுப்புகளை மற்றவர்களுக்கு தானம் செய்கின்றனர். அந்த உறுப்புகளை அவர்களிருந்து எடுத்து மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்படும் தற்போதைய காலகட்டத்தில் மரணத்தருவாய் குறித்த இவர்களின் விவாதம் இன்றி அமையாதது ஆகும். மரணம் என்பது ஒரு நோயாளியின் உடலில் எந்த ஒரு உணர்ச்சிகளும் இல்லாத நிலை என்றும் எந்த தூண்டுதலுக்கும் பதில் இல்லாத நிலை என்றும் இயந்திரத்தில் பதிவு செய்யப்படும் மூளையின் அலைகள் நேர்கோடாக இருக்கும் நிலை என்றும் கனடியன் மெடிக்கல் அசோசியேஷன் வரையறுத்துள்ளது. இதனை பரவலாக அனைவரும் ஒப்புக்கொண்டனர். இக்கழகத்தின் உறுப்பினர்கள் ஒன்டோரியோ உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியான எட்சன் எல் ஹெயின்ஸ் என்பவரும் வின்ஸ்டர் பல்கலைக்கழகத்தின் தலைவரான ஜே பிரான்சிஸ் லிட்டி என்பவரும் அடங்குவர். விவாதத்தின் போது தான் முன்வைத்த கருத்துக்களை அதன் பின்னர் தனது பேட்டியில் எடுத்துரைத்த பிக்கலோ தமது 32 ஆண்டுகால மருத்துவ அனுபவத்தில் ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது என்பதில் தனக்கு ஐயமில்லை என்று கூறியுள்ளார். வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் மரணத்தை தழுவும் போது அந்த குறிப்பிட்ட தருணத்தில் நீங்கள் அங்கு இருந்திருக்கலாம். அப்போது சில புதிரான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. கவனிக்க வேண்டிய விஷயங்கள் முக்கியமான ஒன்று, கண்கள் திடீரென்று வாழ்வை இழக்கின்றன. அதாவது கண்கள் அவற்றின் ஒளியை இழந்து வாழ்வின்றி காணப்படும். அச்சமயத்தில் நீங்கள் கவனிப்பவற்றை தெளிவாக வரையறுக்க முடியாது. அதனை தெளிவாக வரையறுக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஹைப்போதெர்மியா என்று அறியப்படும் அறுவை தொழில்நுட்பத்தினை அறிமுகப்படுத்தி பிரசித்தி பெற்றவனும் இதயத்தின் வாழ்வுகளை சிகிச்சை செய்வதில் உலக புகழ் பெற்றவருமான பிக்கலோ பல்கலைக்கழகங்களில் மதம் மற்றும் மதம் சார்ந்த துறையிலே கற்பவர்கள் ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறினார். இந்த விவாதத்தின் போது ஆத்மா இருந்தாலும் அதை நீங்கள் காணப்போவதில்லை, அதை உங்களால் கண்டறிய முடியாது என்று லிட்டி கூறியுள்ளார். உயிர் சக்தி அல்லது உயிர் என்று ஒன்று இருந்தால் அது என்ன? மேலும் ஆத்மா என்பது உடலின் எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் இல்லை. அக்து எல்லா இடங்களிலும் உள்ள போதிலும் உடலில் எங்கும் குறிப்பிடும்படி இல்லை. இதுவே பிரச்சனை. இதனை ஆராய்ச்சி செய்ய தொடங்குவது நல்லதே, ஆனால் அது குறித்து எந்த ஒரு விவரத்தையும் எவ்வாறு நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என லெட்டி கூறினார். விண்வெளியில் பயணம் செய்துவிட்டு திரும்பிய ரஷ்ய விஞ்ஞானி வீரர் ஒருவர் அங்கு அவரால் கடவுளை காண இயலாததால் கடவுள் இல்லை என்று அறிவித்ததை தற்போதைய விவாதம் தனக்கு நினைவூட்டுவதாகவும் அவர் கூறினார். இருக்கலாம் என்று கூறிய பிக்கலோ ஏதேனும் விளக்க முடியாத பிரச்சினை எதிர்கொண்டால் அதற்கான விடையை எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதே நவீன மருத்துவத்தின் கொள்கை. அதனை கண்டுபிடிக்க சோதனை கூடத்திற்கு செல்லலாம், வேறு எங்கும் செல்லலாம், உண்மையை கண்டறிவதே முக்கியம் என்று கூறினார். ஆத்மா எங்கே இருக்கிறது, அக்து எங்கிருந்து வந்தது, இதுவே மைய கேள்வி என்று பிக்கலோ தெரிவிக்கிறார். சில புரோபாதர் வேத சான்றை அளிக்கிறார். எனது அன்பு மருத்துவர் பிக்கலோ, எனது வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆத்மாவை அறிந்து கொள்ள விரும்பும் இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் என்ற தலைப்பில் ரே கோரெலி என்பவர் கெசட் இதழில் வெளியிட்ட செய்தியை சமீபத்தில் நான் படித்தேன். அச்செய்தி எனக்கு மிகவும் ஆர்வத்தை கொடுத்தது. உங்களுடைய கருத்துக்கள் ஆழ்ந்த அறிவை காட்டுவதால் இது குறித்து தங்களுக்கு கடிதம் எழுத நினைத்தேன். நான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரி என்பதை தாங்கள் அறிந்திருக்கலாம். எனக்கு கனடாவில் மான்ட்ரியல், டொரண்டோ, வான்கூவர், ஹாமில்டன் உட்பட பல இடங்களில் கோயில்கள் உள்ளன. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முக்கிய குறிக்கோள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவனது உண்மையான ஆன்மீக நிலையினை போதிப்பதாகும். ஆத்மா உயிர் வாழிகளின் இதயத்தில் உள்ளது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உடலை பராமரிப்பதற்கு தேவைப்படும் எல்லா சக்திகளும் ஆத்மாவே மூல ஆதாரம். ஆத்மாவின் சக்தி உடல் முழுவதும் வியாபித்துள்ளது, இதுவே உணர்வு என்று அறியப்படுகிறது. ஆத்மாவின் சக்தியை உணர்வானது உடல் முழுவதும் பரவச் செய்வதால் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒருவன் வலியையோ சுகத்தையோ உணர்கிறான். ஆத்மா தனித்தன்மை கொண்டது. ஒருவன் சிறுவயந்து இளமைக்கும் பின்பு முதுமைக்கும் மாற்றம் பெறுவது போல ஆத்மா ஒரு உடலிருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றமடைகிறான். பழைய ஆடையை களைந்து புத்தாடையை அணிந்து கொள்வது போல் மரணத்தின் போது நாம் புதிய உடலுக்கு மாறுகிறோம். இதுவே ஆத்மாவின் உடல் மாற்றம் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக உலகிலுள்ள தனது உண்மையான இருப்பிடத்தை மறந்து இந்த ஜட உலகத்தை ஆத்மா அனுபவிக்க விரும்பும் போது கடும் போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையினை அவன் ஏற்றுக்கொள்கிறான். பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை என்னும் இயற்கைக்கு மாறான இந்த சுழற்சியை அவனால் நிறுத்திவிட முடியும். அவன் தனது உணர்வினை முழுமுதற் கடவுளின் உணர்வுடன் இணைக்கும் போது அதனை நிறுத்திவிடலாம். இதுவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளாகும். இதே மாற்று அறுவை சிகிச்சையை பொறுத்தமட்டில் மாற்று உறுப்பை பெற்ற ஆத்மா மாற்றப்பட்ட இதயத்திற்குள் நுழையாத பட்சத்தில் சிகிச்சை வெற்றி பெறுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. எனவே ஆத்மாவின் இருப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பாலுறவின் போது அங்கு ஆத்மா இல்லாவிடில் கருத்தரிப்பு நிகழாது. கருத்தரைக்கான வழிமுறைகள் கருப்பையினை சிறு உழைப்பதால் அந்த கருப்பை ஆத்மாவிற்கு ஏற்ற இடமாக அமைவது இல்லை. இத்தகைய வழிமுறைகள் பகவானின் ஆணைக்கு எதிரானவை. கடவுளின் ஆணைப்படி ஒரு ஆத்மா ஒரு குறிப்பிட்ட கருப்பைக்கு அனுப்பப்படுகின்றான். ஆனால் கருத்தரை சாதனங்களால் அந்த இடம் அவனுக்கு மறுக்கப்பட்டு அவன் வேறொரு இடத்தில் வைக்கப்படுகிறான். இது முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் செயல். ஒரு குறிப்பிட்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் வாழ வேண்டிய ஒரு மனிதனை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அங்கு நுழைய முடியாத சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டால் அவன் பெரும் பின்னடைவை அடைகின்றான். அவனை தடுக்கும் செயல் சட்டத்திற்கு விரோதமானதும் தண்டனைக்கு உரியதுமாகும். ஆத்ம ஆராய்ச்சி நிச்சயம் விஞ்ஞான முன்னேற்றத்தின் அடையாளத்தை குறிக்கும். இருப்பினும் விஞ்ஞானம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் அவர்களால் ஆத்மாவை கண்டறிய முடியாது. சூழ்நிலையை புரிந்து கொள்வதன் மூலம் ஆத்மாவின் இருப்பை எளிமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆத்மாவின் அளவு ஒரு புள்ளியில் 10,000 ஒரு பங்குதான் என்பதை வேத நூல்களிலிருந்து நீங்கள் காண முடியும். எனவே பௌதிக விஞ்ஞானிகளால் ஆத்மாவை கைப்பற்ற முடியாது. உயர் அதிகாரிகளிலிருந்து கேட்பதன் மூலம் ஆத்மாவின் இருப்பை நீங்கள் எளிமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். மிகப்பெரிய விஞ்ஞானிகள் உண்மை என்று எவற்றையெல்லாம் கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவற்றையெல்லாம் நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விளக்கியிருக்கிறோம். ஆத்மாவின் இருப்பை ஒருவன் புரிந்து கொண்டவுடன் கடவுளின் இருப்பையும் அவனால் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் மிகப்பெரிய ஆத்மா என்பதும் ஜீவன் மிகச்சிறிய ஆத்மா என்பதுமே கடவுளுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடாகும். ஆனால் குணத்தின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் சமமானவர்களே. கடவுள் எங்கும் வியாபித்துள்ளார். ஜீவனோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் இருக்கிறான். ஆனால் அவர்கள் இருவன் இயற்கை குணம் ஒன்றே. ஆத்மா எங்கே இருக்கிறது, அக்து எங்கிருந்து வந்தது என்பதே தங்களது மைய கேள்வி. இதை புரிந்து கொள்வது கடினமல்ல. ஆத்மா எவ்வாறு உயிர் வாழும் இதயங்களில் உள்ளது என்றும் அக்து எவ்வாறு மரணத்தின் பின் மற்றொரு உடலை அடைகிறது என்றும் நாம் ஏற்கனவே விவாதித்துள்ளோம். ஆத்மா ஆதியில் கடவுளிருந்து வருகிறது. நெருப்பிழிந்து தோன்றும் ஒரு பொறி நெருப்பை விட்டு தொலைவில் விழும்போது அணைந்து விடுவதாக தோன்றுவது போல ஆன்ம பொறி ஆதியில் ஆன்மீக உலகிலிருந்து ஜட உலகிற்கு வருகிறது. அது ஜட உலகில் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்னும் முக்குணங்களுக்குள் மூன்று வேறுபட்ட சூழ்நிலைக்குள் விழுகிறது. தீப்பொறி உலர்ந்த புள்ளின் மீது விழும்போது அது நெருப்புத்தன்மை தொடர்கிறது. தீப்பொறி நிலத்தில் விழும்போது எளிதில் தீப்பிடிக்கும் பொருள் எதுவும் அங்கு இல்லாவிடில் தனது நெருப்புத்தன்மை அதனால் வெளிப்படுத்த இயலாது. தீப்பொறி நீரில் விழும்போது அது அணைந்து விடுகிறது. இவ்விதமாக ஆத்மாவும் மூன்று வகையான வாழ்க்கை நிலைகளை ஏற்கிறது. ஒரு உயிர்வாளி தனது ஆன்மீக இயற்கையை முற்றிலுமாக மறந்து விடுகிறான். மற்றொருவன் பெருமளவில் மறந்து விடுகிறான். ஆனாலும் அவன் ஆன்மீக இயற்கையின் உள்ளுணர்வை கொண்டுள்ளான். வேறொருவன் ஆன்மீக பக்குவத்தை தேடுவதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளான். ஆன்மீக புரியான ஆத்மா ஆன்மீகத்தின் பக்குவ நிலையை அடைவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட வழி ஒன்று உள்ளது. அந்த வழிமுறையில் முறையாக வழி நடத்தப்பட்டால் அவன் ஆதியில் எங்கிருந்து விழுந்தானோ அதே இடத்திற்கு அந்த இறைவனை திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியும். வேத நூல்களுள்ள இந்த அதிகாரப்பூர்வமான தகவல் நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் மக்களுக்கு வழங்கப்பட்டால் அது மனித சமுதாயத்திற்கு செய்யப்படும் பேருதவியாக அமையும். உண்மைகள் அனைத்தும் ஏற்கனவே தெளிவாக உள்ளன. அவற்றை நவீன கால மக்கள் புரிந்து கொள்வதற்கு உகந்த வகையில் வழங்கினால் போதும். உலகின் மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் ஆத்ம விஞ்ஞானத்தை மனிதன் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்தால் அது மாபெரும் திருப்பணியாக அமையும். தங்கள் உண்மையுள்ள ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்.